12 நாட்கள் உணவு ஒறுப்பு போராட்டம் நடத்தி வீரச்சாவடைந்த லெப்டினன்ட் கர்னல் தியாக தீபம் திலீபனின் நினைவுகளோடு திலீபனின் தியாக வேள்வியின் 8 நாள்.
12 நாளாக பசி கிடந்தா, தண்ணீர் பருக மறுத்து மகன் தவம் கிடந்தான். 12 நாளாக பசி கிடந்தான், தண்ணீர் பருக மறுத்து மகன் தவம் கிடந்தான்.
அகிம்சை எனும் உயரிய ஒழுக்கத்தின்பால் இயங்குவதாக காட்டிக் கொண்டிருந்த இந்தியா தனது கோரமுகத்தை காட்டியது. நல்லூரிலே 1987 செப்டம்பர் மாதம் 15 தேதி அன்று 5 கோரிக்கைகளை முன்வைத்து திலீபன் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தான். ஒரு துளிநீர் கூட அருந்தாது 12 நாட்கள் அந்த தியாக வேள்வியில் மெழு அயுருகினான். அவன் நேசித்த மக்கள் அலையலையாய் அவன் முன் திரண்டார்கள். அவன் மெல்ல மெல்ல உருகி அணைந்து கொண்டு போவதைக் கண்டு துடித்தார்கள். அந்த மக்களின் துடிப்பைக் கண்டு அவனால் பேச முடியாத நிலையிலும் பேச வேண்டும் என்கின்ற துடிப்போடு அவன் பேசுகையிலே, நான் பிறந்து விண்ணிலிருந்து அங்கே உள்ள என் நண்பர்களுடன் சேர்ந்து தமிழீழம் மலரப்போகும் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன் என்று கூறினான். அத்தகைய நம்பிக்கையோடு பயணித்துவிட்ட அந்த வீரர்களின் நம்பிக்கை ஒருபொழுதும் தோற்றுவிடாது. பரிபூர்ண சுதந்திரத்தை எமது மக்கள் அடைந்தே தீர்வார்கள். திலீபன் போன்றவர்கள் மிக அருமையானவர்களே. ஒரு புனித இலட்சியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களை நாங்கள் வருந்திக் கொண்டு உண்ணாவிரதம் இருக்கின்றோம் என திலீபன் நல்லூரில் உண்ணாவிரத மேடையில் அவனோடு கூட இருந்த கவிஞர் வாஞ்சிநாதன் நீர் அருந்த கேட்டபோது அவரிடம் இவ்வாறு கூறினான். எமது விடுதலை பயணம் அப்படிப்பட்டதுதான். எம்மை மிக கடுமையாக வருத்தித்தான் அந்த உயரிய விடுதலையை வென்றெடுக்க முடியும். அதுவே பெருமதி மிக்கதாயிருக்கும் என்பதை அவனது வாழ்க்கை எமக்கு உணர்த்துகின்றது. எந்த நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கும் அவனது இயல்பு பாரதியார் கண்ட சிட்டுக்குருவியை எண்ணம் வைக்கும். அத்துணை துடிப்பு வேகத்துடன் விசையுறத் திரிந்தான். இந்த வேகமும் துடிப்பும் எம் ஒவ்வொருவரிலும் ஆள வேண்டும். அத்தகைய வீரனின் நினைவுகளை எடுத்து வருவதுதான் இந்த நிகழ்ச்சி.
நெஞ்சினை பிழிந்துருக்கும் கா
இன்று அதிகாலையிலேயே நிரஞ்சன் குழுவினர் கொட்டகை போடும் வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். முதல் நாள் இலட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்ததால் போடப்பட்டிருந்த கொட்டகைகள் எல்லாம் சனக்கூட்டத்தினால் நிரம்பி வழிந்தன. ஏராளமானோர் சுடுவெயிலில் கால் கடுக்க நிற்க வேண்டி ஏற்பட்டதால் நல்லூர் கோவில் மைதானம் முழுவதிலும் படங்குகளினால் கொட்டகை போட தொடங்கியிருந்தார்கள். உண்ணாவிரதம் ஆரம்பிக்கும் போது இத்தனை சனக்கூட்டம் வருமென்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. இலங்கையில் மட்டுமின்றி இந்தியா மற்றும் பல வெளிநாடுகளில் கூட திலீபனின் தியாக பயணம் பற்றியே மக்களில் பெரும்பாலானோர் பேசிக் கொண்டிருப்பதாக பத்திரிகைகளில் எழுதியிருந்தார்கள். அத்துடன் தமிழகத்தின் பல பாகங்களிலும் பரவலாக மக்கள் அடையாள உண்ணாவிரதங்களை மேற்கொண்டு தம் எழுச்சியை காட்டிக் கொண்டிருந்தார்கள். மட்டக்களப்பு மாநகரில் மதன் என்ற இளம் தளபதியொருவர் மக்களின் ஆதரவுடன் தன் போராட்டத்தை திலீபனின் வழியில் இன்னும் 2 நாட்களில் ஆரம்பிக்க இருப்பதாக என்னிடம் மாத்தையா கூறினார். இந்த மதனை தெரியாதவர்களே மட்டக்களப்பில் இல்லை. 1985 நான் இந்தியாவில் இருந்தபோது மதன் தமிழ் ஈழத்திற்கு சென்றவர். பல போர்க்களங்களை தன் இளம் வயதில் சந்தித்தவர். மட்டக்களப்பு மாவட்ட தளபதியாக இருந்த கருணாவுடன் சேர்ந்து திருகோணமலையில் உள்ள குச்சவெளி போலீஸ் நிலையத்தை தகர்த்தவர்களுள் இந்த மதனும் ஒருவர். இதே குச்சவெளி போலீஸ் நிலைய தாக்குதல்களில் முக்கிய பங்கெடுத்தவர்கள் என் மனதில் மட்டுமின்றி தமிழ் மக்களின் மனங்களிலும் நீங்காத இடம் பிடித்திருக்கின்றார்கள். அவர்கள் வேறு யாருமல்ல, லெப்டினன்ட் கேர்னல் சந்தோஷம், லெப்டினன்ட் கேர்னல் குமரப்பா, லெப்டினன்ட் கேர்னல் புலேந்திரன் ஆகியோர்தான். தமிழ் ஈழத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்திலே திருச்செல்வம் என்ற போராளியும் அவருடன் சேர்ந்து பல பொதுமக்களும் உண்ணாவிரத போராட்டத்தினை நாளை தொடங்கவிருப்பதாக செய்திகள் வெளிவந்தன. தமிழீழம் எங்குமே அகிம்சை போர் தீப்பிழம்பாக எரிந்து கொண்டிருந்தது. திலீபன் ஒரு மகத்தான மனிதன்தான், இல்லையென்றால் அவன் வழியிலே இத்தனை மக்கள் சக்தியா? பல்வெட்டித்துறையிலே திலீபனுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருக்கும் 5 தமிழர்களை தலைவர் பிரபாகரன் நேரில் சென்று சந்தித்த போது எடுக்கப்பட்ட படத்தையும் திலீபனின் படத்தையும் பத்திரிகைகளில் அருகருகே பிரசரித்திருந்தார்கள். ஈழப்பிரசு பத்திரிகையில் திலீபனுக்கு அடுத்த மேடையிலே நீராகாரம் அருந்தாமல் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கும் திருமதி நல்லையா, செல்வி குகசாந்தினி, செல்வி சிவா துரியப்பா ஆகியோரின் படங்களை போட்டிருந்தார்கள். மொத்தத்தில் எல்லாமே திலீபனின் அகிம்சை போருக்கு வெற்றி முரசு கொட்டிக் கொண்டிருந்தன. பத்திரிகைகளில் வெளிவரும் செய்திகள் மட்டுமன்றி ஒவ்வொரு ஊர்களில் இருந்தும் பல பொதுசன அமைப்புகள் அணியாக வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கு பெற்றுவதோடு திலீபனுக்காக கவிதை வடிவில் 1000கணக்கான துண்டு பிரசுரங்களையும் அச்சடித்து விநியோகித்து வந்தார்கள். இந்த எழுச்சியை மக்களின் வெள்ளத்தை பார்ப்பதற்கென்றே தினமும் யாழ்ப்பாண நகரை சுற்றி சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருந்தன இந்திய சமாதானப்படையின் ஹெலிகாப்டர்கள். புலிகள் ஆயுத போராட்டத்தில் மட்டுமல்ல அகிம்சை போராட்டத்திலும் சாதனை படைக்கும் திறன் பெற்றவர்கள் என்ற பேருண்மை உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருந்தது. திலீபனின் சாதனை உலக அரங்கிலே ஒரு சரித்திரமாகிக் கொண்டிருக்கிறது. உலகிலே முதன் முதலாக 1 சொட்டு நீர் கூட அருந்தாமல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து 7 நாட்களை வெற்றிகரமாக முடித்தவர் என்ற பெருமையுடன் அதே கட்டிலில் துவண்டு வதங்கி உறங்கிக் கொண்டிருக்கின்றார் திலீபன். அவரது கண்கள் 2 குழி விழுந்து விட்டன. முகம் சருகை போல் காய்ந்து கிடக்கிறது. தலைமயிர்கள் குழம்பி கிடக்கின்றன. வயிறு ஒட்டிவிட்டது. நீரின்றி வாடி கிடக்கும் ஓர் கொடியினைப் போல் வதங்கி கிடக்கின்றார். அவரால் விழிகளை திறக்க முடியவில்லை, பார்க்க முடியவில்லை, பேச முடியவில்லை, சிரிக்க முடியவில்லை. ஆம், தூங்க மட்டும்தான் முடிகிறது. இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் இந்த கோல நிலவு தன் எழிலை இழந்து வாடி வதங்கப் போகிறது? முரளியின் பொறுப்பில் உள்ள மாணவர் அமைப்பைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சனக்கூட்டத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. மகளிர் அமைப்பு உறுப்பினர்கள் சனங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றனர். பக்கத்து மேடையிலே நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிவிட்டன.
பூத்த கோடி வேறிழந்தது, தங்கள் ஊரில் உள்ள கண்கள் எல்லாம் நீரிழந்தது. போரெடுத்து வந்த படை தேரிழந்தது, வீர பிள்ளையினால் பாரதத்தின் தோடுந்தது. போரெடுத்து வந்த படை தேரிழந்தது, வீர பிள்ளையினால் பாரதத்தின் தோடுந்தது. கூரழுவில் பூத்த கோடி வேறிழந்தது.
பெரும்பாலானோர் அழுதழுது கவிதை படிக்கிறார்கள். சிந்திய குருதியால் சிவந்த தமிழ் மண்ணில் சந்ததியொன்று சரித்திரம் படைக்க முந்திடும் என்பதால் முளையிலே கிள்ளிட சிந்தனை செய்தவர் சிறுநறி கூட்டமாய் இந்தியப் படையெனும் பெயருடன் வந்தம் சந்திரன் போன்ற திலீபனின் உயிரை பறித்திட எண்ணினால் பாரிலே புரட்சி வெடித்திடும் என்று வெறியுடன் அவர்களை எச்சரிக்கின்றேன். சிந்திய குருதியால் சிவந்த தமிழ் மண்ணிலே சந்ததியொன்று சரித்திரம் படைக்க முந்திடும் என்பதால் முளையிலே கிள்ளிட சிந்தனை செய்தவர் சிறுநறி கூட்டமாய் இந்தியப் படையெனும் பெயருடன் வந்தம் சந்திரன் போன்ற திலீபனின் உயிரை பறித்திட எண்ணினால் பாரிலே புரட்சி வெடித்திடும் என்று வெறியுடன் அவர்களை எச்சரிக்கின்றேன். மேடையிலே முழங்கிக் கொண்டிருந்த இந்த கவிதை என் மனதிலே ஆழமாக பதிகிறது. இன்று திலீபனின் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது என்பதை அவரின் வைத்திய குறிப்புகள் எடுத்து காட்டுகின்றன. ஏனென்றால் இன்றைய 8வது நாள் திலீபனின் இரத்த அழுத்தம் 80 தொடக்கம் 50 வரையும், நாடி துடிப்பு 140, சுவாசத்தின் துடிப்போ 24 ஆகிவிட்டது. தியாக வேள்வி தொடர்கின்றது.
12 நாட்கள் பட்டினி போதுரிந்தான், பச்சை தண்ணீரின் சொட்டும் பருகிடவே மறுத்தான். 12 நாட்கள் பட்டினி போதுரிந்தான், பச்சை தண்ணீரின் சொட்டும் பருகிடவே மறுத்தான். கண்ணலின் தமிழீழம் மலரும்
புலி தமிழீழத்தை நோக்கியதுதான். இது ஒரு இடைநிலையே தவிர இது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. ஆனால் இந்த உண்மை பல மக்களுக்கு புரியாமல் இருக்கின்றது. இந்த மக்களில் பலர் தம்முடைய எளி நிலையை, இன்று தமிழ் மக்களுடைய ஒரு சோக நிலையை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு தெளிவற்ற நிலையில் இருப்பதை நாம் உணர முடிகின்றது. ஆனால் நிச்சயமாக அவர்களையும் தெளிவுபடுத்தி எமது போராட்டத்தினுள் அழைத்து செல்ல வேண்டும். ஒன்றை தெளிவாக தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இன்று எமக்கு ஏற்பட்டுள்ள எளி நிலையை, அடக்குமுறை நிலையை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள தவறினால் நாளை எமது வரலாறு மிகவும் பரிதாபத்திற்குரியதாக இருக்கும். நாம் இன்று அடக்கி ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எமது அடிப்படைகள், உரிமைகள் படிப்படியாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதற்காகத்தான் இன்று நாம் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். எமது அடிப்படை உரிமைகளை காலங்காலமாக ஏமாற்றி பறித்துள்ளார்கள். ஒரு தெளிவான விடயத்தை நான் உங்களுக்கு வரையறுக்க வேண்டும். எந்தெந்த காலகட்டங்களில் தமிழ் மக்கள் ஒரு உணர்வோடு, கொந்தளிப்போடு, அவர்கள் தமிழீழம் என்ற தங்களுடைய சுதந்திர உணர்வோடு போராட தலைப்படுகின்றார்களோ அந்தந்த காலகட்டங்களில் எல்லாம் சமாதான உப்பில் தமிழ் மக்கள் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்போடு இருந்தார்கள். மக்கள் புரட்சி வெடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது. அதை சமாளிப்பதற்காக, அதை மழுங்கடிப்பதற்காகத்தான் அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டது. அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்ட பின் ஏற்பட்ட மக்கள் மனதில் ஒரு அமைதி, ஒரு தற்காலிக அமைதியில் மக்கள் திருப்தி கண்டார்கள். அதனால் ஒரு போராட்ட உணர்வு மழுங்கடிக்கப்பட்ட நிலை இருந்தது. அதைத் தொடர்ந்து ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்டது.
சோர்வுடன் காணப்பட்டாலும் வழிகாட்டிக் கொள்ளவில்லை. திலீபன் நிறைந்த மனமும் சிரித்த முகமுமாக காணப்படுகிறான். அவனுக்கு மக்களோடு பேச வேண்டும் என்ற ஆவல் மேலெடுக்கிறது. நீர் கூட அருந்தாமல் உண்ணாவிரதம் இருப்பதால் களைத்து விடுவீர்கள் என நண்பர்கள் தடுத்தும் ஒலிவாங்கியை கையில் வாங்கிக் கொள்கிறான். குரல் தொண்டைக்குள்ளே அடங்கி மழுங்கி விடுகிறது.
நமது லட்சிய போராட்டம் இதில் யாரும் ஒவ்வொரு மாதம் கேட்காதீர்கள். எனது முடிவு எனக்கு தெரியும். நீங்கள் போராடுங்கள்.
திலீபன் மிகுந்த பிரயத்தனத்தோடு பேசி முடிக்கிறான்.
உலகின் மனச்சாட்சியை அதிர வைத்தது அவன் திரு தெய்வன் சிக்கன பிடித்த தலைவரின் ஆத்ம பிழிவாக திலீபன் ஒரு யுக புருஷனாக, விடுதலை இலட்சிய நெருப்பாக எங்கள் முன் தரிசனமாகிறான்.
தன்னை பலி கொடுத்து வீடு இணையற்ற ஒரு மகத்தான தியாகத்தை திலீபன் புரிந்தார். அவனது மரணம் ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்ச்சி. தமிழீழ போராட்ட வரலாற்றில் ஒரு புரட்சிகரமான திருப்பத்தை ஏற்படுத்திய நிகழ்ச்சி. தமிழீழ தேசிய ஆன்மாவை தட்டி எழுப்பிய நிகழ்ச்சி. பாரத நாட்டை தலைகுனிய வைத்த நிகழ்ச்சி. உலகத்தின் மனச்சாட்சியை தீண்டிவிட்ட நிகழ்ச்சி. எனது அன்பார்ந்த மக்களே, திலீபன் யாருக்காக இறந்தான், எதற்காக இறந்தான், அவனது இறப்பின் அர்த்தம் என்ன, அவனது இறப்பு ஏன் ஒரு மகத்தான நிகழ்ச்சியாக மக்கள் எல்லோரையுமே எழுச்சி கொள்ள செய்த ஒரு புரட்சிகர நிகழ்ச்சியாக அமைந்தது. திலீபன் உங்களுக்காக இறந்தார், உங்கள் உரிமைக்காக இறந்தார், உங்கள் மண்ணுக்காக இறந்தார், உங்கள் பாதுகாப்பிற்காக, உங்கள் சுதந்திரத்திற்காக, உங்கள் கௌரவத்திற்காக இறந்தார். தான் நேசித்த மக்களுக்காக, தான் நேசித்த மண்ணுக்காக ஒருவன் எத்தகைய உயர்ந்த உன்னத தியாகத்தை செய்ய முடியுமோ அந்த அற்புதமான அர்ப்பணிப்பை தான் அவன் செய்திருக்கிறான். ஒரு உயிர் உன்னதமானது என்பதை நான் அறிவேன். ஆனால் உயிரிலும் உன்னதமானது எமது உரிமை, எமது சுதந்திரம், எமது கௌரவம்.
தீபம் தன் குடலிழந்தும் விடுதலைக்காய் ஆடி நின்றதேகம் குன்றெனவே நின்றிருந்த கோபுரத்து தீபம் தன் குடலிழந்தும் விடுதலைக்காய் ஆடி நின்றதேகம் பண்ணெடுத்து பாடுகின்றோம் பார்த்திபனே பண்ணெடுத்து பாடுகின்றோம் பார்த்திபனே கேளாய் நீ பாலருந்த தாய் மடியில் மீண்டொரு கால்வாராய் நீ பாலருந்த தாய் மடியில் மீண்டொரு கால்வாராய் குரழுவில் பூத்த கோடி வேறிழந்தது எங்கள் ஊரில் உள்ள கண்கள் எல்லாம் நீரிழந்தது போரெடுத்து வந்த படை தேரிழந்தது வீர பிள்ளையினால் பாரதத்தின் தோடுந்தது போரெடுத்து வந்த படை தேரிழந்தது வீர பிள்ளையினால் பாரதத்தின் தோடுந்தது ஊரழுவில் பூத்த கோடி வேறிழந்தது
நீங்கள் இதுவரை லெப்டினன்ட் கர்னல் தியாகி திலீபனின் 8ஆம் நாள் நினைவலைகளை கேட்டீர்கள். வழங்கியவர் உங்களில் ஒருவன் அன்டன் ஃபீலிக்ஸ்.
மனிதனே இந்த மரணம் வென்றும் வாழ்க்கை உண்டு புணரும் மனிதனே கனவில் வாழ்ந்து கலைந்து போகும் மடமை மனிதனே கட்ட காலம் போடும் படையை வெல்ந்த கடமை மனிதனே வலிமையள்ளி வாழ்வாய் இந்த வலியின் இன்றி வாழ்வாய் வலிமையள்ளி வாழ்வாய் இந்த வலியின் இன்றி வாழ்வாய் ரசம் பாதைகள் முடிவு என்று புலம்பும் மனிதனே இந்த மரணம் வென்றும் வாழ்க்கை உண்டு புணரும் மனிதனே கனவில் வாழ்ந்து கலைந்து போகும் மடமை மனிதனே கட்ட காலம் போடும் படையை வெல்ந்த கடமை மனிதனே நிலமும் வானும் கடலும் கொண்ட அழகு பூமியே, நிறைவு காண வேண்டும் என்பதுலக நீதியே. எனக்கு எனக்கு என்று அலைதல் மனித தாகமே, எதிலும் நின்று நிலைக்கும் வாழ்வு புரட்சி ஈகமே. குறைகள் இல்லை என்று சொல்ல எவரும் இல்லையே, குறைகள் இல்ல வாழ்க்கையிலே சபதம் இல்லையே. உயர வாழ்வை தூக்கிலிடு கோடி நன்மையே, துணிவு தான எதையும் வெல்லும் என்பது உண்மையே. வாழ்ந்து மடிந்தவன் மனிதன், பிறப்பாழ மடிந்தவன் மரணம் தானே முடிவு என்று புலம்பும் மனிதனே, இந்த மரணம் வென்றும் பாட்டை உண்டு உணரும் மனிதனே, கனவில் வாழ்ந்து கலைந்து போகும் மடமை மனிதனே, கட்ட காலம் போடும் தடையை வெல்ந்த கடமை மனிதனே. கடமை மனிதனே.